وقال النبي عليه الصلاة والسلام لا يفرق مؤمن مؤمنا إن كره منها خلقا رضي منها خلقا آخر صدق رسول الله صلى الله عليه وسلم சங்கே குரிய கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான முபாரக்கான அர்த்தமுள்ள மார்க்கத்தை தந்து அந்த மார்க்கத்துடைய அடிப்படையிலே வாழ்வதற்குரிய ஒரு சூழலையும் அல்ஹம்துலில்லா இந்த நாட்டில் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இந்த மார்க்கம் ஏன் அர்த்தமுள்ள மார்க்கம் என்றால், இந்த மார்க்கத்துல எந்த விடயமும் சடங்கோ சம்பிரதாயமோ அல்லது அர்த்தமற்றதோ இல்லை. இந்த மார்க்கத்துல நாம் ஈடுபடக்கூடிய எல்லா விடயங்களுக்கு பின்னாலும் அல்லாஹ் பல அர்த்தங்களையும் யதார்த்தங்களையும் வைத்திருக்கிறான். அது வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் வியாபாரமாக இருக்கலாம், இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல யதார்த்தங்களை வைத்திருக்கிறான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு வந்து இந்த ஒவ்வொரு வணக்கங்களுக்கு பின்னால ஒவ்வொரு விடயங்களுக்கு பின்னால என்னென்ன யதார்த்தம் இருக்குது அதை நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். நம்முடைய இந்த இல்லற வாழ்க்கை, அதற்கு முன்னால திருமணம் நிக்காக என்பதும் சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல. அது ஒரு மிக முக்கியமான வணக்கம். உலகத்திற்கு வந்த அநேகமான நபிமார்கள் அந்த நிக்காஹுடைய வணக்கத்தை செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் நிக்காஹுக்கு முன்னால வானத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் கியாமத்தால் நெருங்கக்கூடிய வேளையில் மீண்டும் உலகத்திற்கு அவர்கள் இறக்கப்படுவார்கள். அவர்கள் உலகத்திற்கு வந்து திருமணமும் முடித்து குடும்ப வாழ்க்கையை நடத்துவார்கள் என்றும் கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, திருமணத்தின் மூலமாக இந்த உம்மத், அதாவது இஸ்லாமியர்களுடைய அவர்களுடைய பெருக்கம் ஏற்படுகின்றது. திருமணத்திற்கு நபி அவர்கள் பல காரணங்களை சொல்லியிருக்கிறார்கள், திருமணத்திற்கு பல நோக்கங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதில் உள்ள மிக முக்கியமான ஒரு நோக்கம், திருமணத்தின் மூலமாக நம்முடைய சந்ததிகள் வளரணும். அதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அதிகமான குழந்தைகளை பெற்றெடுக்க கூடிய உங்களை அதிகமாக தன்னுடைய மனைவிமார்களை அதிகமாக விரும்பக்கூடிய கணவன்மார்களை பார்த்து நீங்க திருமணம் முடியுங்க. அதனால திருமணத்துடைய நோக்கங்களில் ஒன்று நம்முடைய சந்ததி பெருக வேண்டும். அதோட பல நோக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். திருமணத்தின் மூலமாக பார்வைக்கு பாதுகாப்பு, திருமணத்தின் மூலமாக ஆண்களுடைய பெண்களுடைய கற்புக்கு பாதுகாப்பு. சில வேளை திருமணத்திற்கு முன்னால சில நேரங்களில் ஆண்கள் வழி தவறி விடலாம், பெண்கள் வழி தவறி விடலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், திருமணத்திற்குரிய வசதியை யாரு பெறுகின்றார்களோ அவர்கள் அவசரமாக திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். திருமணத்திற்குரிய வசதின்னு எங்கள்ல சிலர் நினைப்பாங்க, சொந்த கால நிக்கணும் மாப்பிள்ள, அவர் சொந்தமா தொழில் செய்யணும், சொந்தமா வீடு வாங்கணும், சொந்தமா எல்லாத்தையும் செய்யணும். இந்த காலங்கள்ல சொந்தமா காணி வாங்கறது வீடு வாங்கறதுன்றது அவ்வளவு லேசான விடயம் அல்ல. அவருடைய செலவு என்ன, அவருடைய மனைவிக்கு உணவு கொடுப்பது, சாதாரணமாக ஆடை கொடுப்பது, மழை வெயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவுல எங்கேயாவது தங்குவது, இந்த வசதி இருந்தால் தாராளமாக திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அந்த திருமணத்தின் மூலமாக உங்களோட பார்வையை பாதுகாக்கும், உங்களோட மர்மஸ்தானத்தையும் பாவங்கள் இருந்து பாதுகாக்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்திற்கு பல நோக்கங்களை சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த திருமணத்திற்கு பின்னால் உள்ள அந்த ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை அது இன்பமாக சந்தோஷமாக அமைய வேண்டும் என்றால் அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில காரணங்களை சொல்லி இருக்கிறார்கள். கணவன் எவ்வாறு வாழ வேண்டும், மனைவி எவ்வாறு தன்னுடைய கணவனுடன் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும், கணவன் வெறும் தன்னுடைய மனைவிக்கு அவளுக்கு உணவு, அவளுக்கு உடை, அவளுக்கு வீடு, அவளுடைய உடல் ரீதியான தேவையை பூர்த்தி செய்வது மாத்திரம் அல்ல கடமை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது கணவனுக்கு மனைவியின் மீது திருப்தி, மனைவிக்கு கணவனின் மீது பூரணமான திருப்தி ஏற்படணும். அந்த திருப்தியின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் இன்பமாக சந்தோஷமாக அமையும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் கூறியிருக்கிறார்கள், கணவன் மனைவியை மதிக்கணும், மனைவியும் கணவனை மதிக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கு எல்லாம் தலைவர், அவர்களுக்கு நிகர் அவர்கள் தான். ஆனால் நான் நபி, நபிமார்களுக்கு எல்லாம் தலைவன், ரசூல்மார்களுக்கு எல்லாம் தலைவன் என்ற அடிப்படையில தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட நபி அவர்கள் வரமாட்டார்கள். நபி அவங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுது என்னுடைய மனைவியுடைய ஒரு லைஃப் பார்ட்னர், என்னுடைய மனைவிக்கு நான் ஒரு துணைவன், நாங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து அதாவது நாங்க ரெண்டு பேரும் புரிந்துணர்வுடன் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில்தான் நபி அவர்கள் வீட்டுக்குள்ள வருவார்கள். நபி அவர்களுக்கு வெளியில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள். ஏன், நபியுடைய காலத்தில் எங்களுக்கு தெரியும், மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் எத்தனை யுத்தங்கள், எத்தனை ஜிஹாதுகள், எத்தனை வகையான இஸ்லாமியர்களின் மீது தாக்குதல்கள், அழுத்தங்கள், மறைமுகமான எச்சரிக்கைகள், பயமுறுத்தல்கள், இவைகளுக்கு மத்தியில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வரும் பொழுதே ரொம்ப சந்தோஷமாக வருவார்கள். ஏன், மனைவிக்குரிய ஹக்கை முழுமையாக நிறைவேற்றணும். வெளியில நபி அவர்களுக்கு எக்கச்சக்கமான வேலைகள், பொறுப்புகள், பழுக்கள் இருந்தாலும் அதை தன்னுடைய மனைவிட்ட காட்டுறதில்லை. வீட்டுக்குள்ள வந்தால் இரண்டரை கலந்து விடுவார்கள். இந்த ரெண்டு வாகனத்தை கொஞ்சம் ஓரமாக்கிடுங்க, சிபிஏ 2474 2474 இந்த ஒரு வாகனம், சிஏஎக்ஸ் 1777 இந்த ரெண்டு வாகனம் கொஞ்சம் இடைஞ்சலாயிருக்கு, தயவு செய்து அதை கொஞ்சம் ஓரமாக்கிடுங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்தவுடன் மனைவியுடன் இரண்டரை கலந்துருவாங்க. மனைவி சேர வேலையில நபி அவர்களும் பங்கு கொள்வாங்க. அதற்கு ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பாங்க, சில வேலையில ரொட்டி சுடுவதற்கு நபி அவர்களே மாவை குழைத்து தருவாங்க, நபி அவர்களே ஒட்டகத்துல போய் பாலை கலந்து கொண்டு வருவாங்க, நபி அவர்களே வீட்டுடைய கூரையில ஓட்டை இருந்த ஏறி அந்த கூரையை சரி செய்வார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை சுத்தம் செய்வார்கள். சொல்லுவாங்க, நான் என்னென்ன வேலையில ஈடுபடுகின்றேனோ அந்த எல்லா வேலையிலும் நபி அவர்கள் எனக்கு கூட்டாக என்னுடன் இணைந்து சேர்ந்து வேலை செய்வாங்க. நாங்க யோசிக்கணும், உதாரணமா ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அல்லது பிரதமர், எங்க நாடு சின்ன நாடு, உலகத்தில் இதோட பெரிய பெரிய நாட்டுடைய மன்ன ஜனாதிபதியுடைய பிரதமர்களுடைய செய்திகள் அடிக்கடி வருது. அவர் சேர்ந்து தன்னுடைய மனைவியோடு ஏதாவது வீட்டு வேலை, கிச்சன் வேலை செய்யறான், எப்படி பேசுவாங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கு எல்லாம் தலைவர், நான் நபிமார்களுக்குரிய தலைவன் என்ற அடிப்படையில நபி அவர்கள் வீட்டுக்குள்ள வாரதில்லை. வீட்டுக்குள்ள எப்படி வரணும், என்னுடைய மனைவிக்குரிய நான் ஒரு துணைவன், என்னுடைய மனைவியுடைய நான் பார்ட்னர், அவருடன் சேர்ந்து வாழக்கூடிய அவருடைய ஒரு துணைவராக இருக்கிறேன் என்ற அடிப்படையில வீட்டுக்குள்ள வந்தா அந்த பாகுபாடு வித்தியாசம் தெரியாது. இந்த உலகத்துல சில இடங்கள்ல நடக்கிறது என்ன, என்ன சரியா கவனிக்கிறல்ல, என்ன சரியா மதிக்கிறல்ல, என்ன எதிர்பார்த்து கொண்டு மனைவி இருக்கிறதில்ல, நான் வரும்போது அப்படி இப்படி எல்லாம் என்ன வரவேற்கணும், என்ன கவனிக்கணும், எனக்கு அப்படி செய்யணும், எனக்கு இப்படி செய்யணும், இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் எல்லாம் வருவதற்குரிய காரணம் இவருடைய கல்வன் என்னமோ நினைச்சுக்கொண்டு இருக்கிறார், நான் அப்படி நான் இப்படி. இந்தியாவில் உள்ள பெரிய ஒரு ஆலிம், கலீல் அஹமத் கீரனூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடிக்கடி ஒரு பயான சொல்லுவாங்க, நீங்க வீடுகளுக்குள்ள போற நேரத்துல உங்களோட ஷூவையும் உங்களோட செருப்பையும் உங்களோட பாதரட்சைகள் எல்லாத்தையும் வெளியில கலட்டி வச்சிருச்சா நீ போவீங்க, அதே மாதிரி உங்களோட பட்டங்கள் எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டே உள்ளுக்கு வாங்க. நீங்க ஹாஜியார், நீங்க தலைவர், நீங்க போஸ், நீங்க டைரக்டர், நீங்க எம்பி, நீங்க அப்படி இப்படி இந்த பட்ட பதவிகள் எல்லாம் வெளியில வச்சுட்டு நீங்க செருப்ப கலட்டுற மாதிரி உங்களோட பதவிகளையும் வெளியில எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு சும்மா ஃப்ரீயா வீட்டுக்குள்ள வாங்க. அந்த பட்டம் உள்ள தெரிந்தா தான் நினைவு வர்றது, ஹா என்ன அப்படி மதிக்கணும், என்ன இப்படி மதிக்கணும். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரியான எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. வீட்டுக்குள்ள வந்த மனைவியுடைய வேலையுடன் இவர்களும் இணைவார்கள், நபியவர்களும் பேசுவார்கள், மனைவியுடைய பேச்சையும் கேட்பார்கள். மனைவியுடைய பேச்சை கேட்கறது மட்டுமல்ல, சில நேரங்களில் மனைவியுடைய கதைகளையும் கேட்பாங்க. கதை என்ன, இப்ப கதை சொல்றதுக்கு நேரமும் இல்ல, கேட்க நேரமும் இல்ல. வீட்டுக்குள்ள எல்லாரும் வந்ததோட எல்லாரும் அவங்க அவங்க மொபைல் போன்ல பிஸி. மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டியோட பேச நேரம் இல்ல, பொண்டாட்டிக்கு மாப்பிள்ளையோட பேச நேரம் இல்ல, உம்மாக்கு பிள்ளையோட பேச நேரம் இல்ல, வாப்பாக்கு மகனை பார்க்கவோ கேட்கவோ பேசவோ நேரம் இல்ல. எல்லாரும் அதுல அவங்க பிஸி. நேரான பெரியார் கடை சகோதரர்களே, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய பேச்சு மட்டுமல்ல மனைவிமார்களுடைய கதைகளை கூட கேட்டிருக்கிறாங்க. திருமதியில ஒரு நீண்ட ஹதீஸ் வருது, ஹதீஸை உங்க தர, அதாவது 11 பெண்மணிகள் ஒன்று சேர்ந்து தன்னுடைய கணவன் மார்களை பற்றி உள்ளால் உள்ளபடி அப்படி அப்படியே சொல்லணும். அவங்களுக்கு மத்தியில எக்ரிமெண்ட் ஒப்பந்தம் அப்படித்தான் இருந்துச்சு. நாங்க யாரும் எங்கட கணவன்துள்ள நல்லதோ கெட்டதோ எதையும் மறைக்காம நாங்க சொல்லுவோம். 11 மனைவிமார்களும் ஒரு இடத்தில் உட்கார்ந்து தன்னுடைய மனைவிமார்களை பற்றி கூறுகின்றார்கள். ஒரு பெண் கூறுகின்றார், அவர் வீட்டுக்குள்ள வந்தா பூனா, வெளியில போனா சிங்கம். இப்படி 11 மனைவிமார்களும் தன்னுடைய கணவன்மார்களை பற்றி கூறி கடைசியாக சொன்ன பெண்மணி சொன்னால், என்னுடைய கணவன் இருக்கிறாரே அபூசரா, அபூசர் எப்படியாப்பட்டவர், அந்த அபூசரனுடைய சிறப்பு நல்ல அம்சங்கள் எல்லாத்தையும் சொல்லுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருந்தாரோ அதே மாதிரி நான் உங்களோட இருப்பேன். அப்படித்தான் மனைவியுடைய பேச்சு கதையை நபியவர்கள் கேட்டு அந்த அபூசரை எப்படி உம்முசர இருந்தாரோ அதே மாதிரி நான் இருப்பேன். இந்த சில நேரங்கள் அவர்களை பேச விடாமல் இருக்கிறதுனால தான் பிரச்சனை. அவங்களுக்கு பேச சந்தர்ப்பம் கொடுக்கறல்ல, இல்ல நீங்க பேசவானோ, உங்களுக்கு பேசலா, நான் சொல்றத நீங்க கேளுங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதமார்களையும் பேச விட்டாங்க. அவர்களுக்கும் வேகம், அவர்களுக்கும் ரோஷம், அவர்களுக்கும் ஆத்திரம், அவர்களுக்கும் கோபம், மனிதன் என்ற எல்லாம் வரத்தான் செய்யும். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தாங்க, அவங்களுக்கு வேகம் வந்தா இவங்க அமைதி, இவங்களுக்கு வேகம் வந்தா அவங்க அமைதி. அப்பதான் இந்த இல்லற வாழ்க்கை நல்ல அழகான முறையில போகும். மற்ற மதத்தினர்களுக்கும் எங்கட மார்க்கத்துக்கும் மத்தியுள்ள பெரிய வித்தியாசமே அதுதான். அந்த மதங்கள் அநேகமானவர்கள் நானா நீயா அப்படித்தானே வாழ சண்டை வாழ, அதாலதானே நானா நீயா அவள்கிட்டயா எங்கள்கிட்டயா எது பெருசு எது சிறுசு. மேலான பெரியார் கடை சகோதரர்களே, எங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களுக்கும் வழிகாட்டினார்கள், நீங்க எப்படி நடந்து கொள்ளணும். கணவனுக்கு வேகம் வந்தா மனைவி அமைதியாகணும், மனைவிக்கு வேகம் வந்தா கணவன் அமைதியாகணும். இந்த ஒட்டுமொத்தமாக யாரும் யாரையும் ஒதுக்கி குறை சொல்லி விடாதீங்க. ஆனால் நீங்கள் விரும்பக்கூடிய எத்தனையோ நல்லவைகள் இருக்கும், அதை வச்சு நீங்க திருப்தி அடைங்க, அதை வச்சு நீங்க பொருந்திக் கொள்ளுங்க. குரான்லையும் அல்லாதான் கூறுகின்றான், அந்த மனைவிமார்களுடன் நல்ல முறையில நீங்க குடும்பம் நடத்துங்க. நீங்க எதையாவது வெறுக்கக்கூடும், எதையாவது நீங்கள் வெறுக்கக்கூடும், ஆனால் அவளிடத்தில் அல்லாஹ் பல ஹைர்களையும் நலவுகளையும் வைத்திருப்பான். அதனால நனவுகளை பாருங்க, கெடுதிகளை பார்க்காதீங்க. அவங்க செஞ்ச நல்ல வேலைகளை பாருங்க, அதை பத்தி பேசுங்க, அதை பத்தி பிரஸ்தாபம் செய்யுங்க, தவறுகளை பத்தி பேசாதீங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தவறுகளை பத்தி பேசினா தவறுதான் வளரும், நனவுகளை பத்தி பேசினா நனவு வளரும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள்ட்ட அடிக்கடி நல்லவைகளை பற்றி பேசுங்க, நல்லவைகளை பற்றி பரத்துங்க, கெட்டவைகளை பற்றி யாரும் யாரிடத்துல சொல்லாதீங்க. கெட்டதை பேசினா அந்த கெட்டதெல்லாம் வளரும், அது வேகமா உலகத்தில் இன்றைக்கு பாவங்கள் வளர்ந்ததற்குரிய காரணம். ஆக முக்கியமான காரணம், அந்த பாவங்கள் பகிரங்கமாக பகிரப்பட்டது. அடிக்கடி கேள்விப்படுறோமே, யூரோப்ல அமெரிக்காவோட 15 வயசு ஸ்டூடெண்ட், 16 வயசு பொடியன், அவன் கண் அடிச்சு கொண்டு வந்தான், ஷூட் பண்ணினான், அப்படி செஞ்சான், இப்படி செஞ்சான், இதெல்லாம் என்ன எங்கேயோ பார்த்தது அல்லது எங்கேயாவது காதால கேட்டது, தானும் செஞ்சு பார்க்கணும். உலகத்தில் இருந்து எக்கச்சக்கமான பாவங்கள் நடக்குது, அந்த பாவங்கள் பகிரங்கமாக பேசப்பட்டதனால, அந்த பாவத்து சம்பந்தமாக கருத்துக்களை பரிமாறியதன் மூலமாகத்தான் பாவங்கள் உலகத்துல ரொம்ப வேகமா வளருது. ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், அமீதுல் பாத்தில பித்தருக்கு சிக்கல், பாத்தில இல்லாமல் கூறுமென்ற அதை பத்தி பேசாதீங்க. பாத்தில் தவறு பாவம் கெடுதி இருக்குது, அதை இல்லாமல் கூறுமென்றா அதை பத்தி பேசாம விட்டுட்டீங்க, அது பாத்தில இல்லாமல் போய்விடும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சஹாபாக்கிட்ட என்ன சொன்னாங்க, நலவுகளை பாருங்க, நலவுகளை பத்தி பேசுங்க, கெடுதிகளை பார்க்காதீங்க, கெடுதிகளை பத்தி பேசாதீங்க, கெடுதிகள் பேசுற சபையில அமராதீங்க. இன்றைக்கு எல்லாம் மன்னிக்கணும், பொதுவாக இந்த நோயால் அநேகமானவர்கள் பீடிக்கப்பட்டு செலவையில நாங்கள் இருக்கலாம், நாலு பேர் சேர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிற, அதுல ஒரு ஆள் திடீரென்று ஒரு வேலையை எழுப்பி போறாரு. இப்ப மீதமுள்ள மூணு பேரும் அவரை பத்தி தெரியுமா உங்களுக்கு, எப்படியானவர் அவர். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சர்வ சாதாரணமா தான் செய்யறது பாவம், தான் செய்யறது தெய்வம், தான் புறப்பேசுறேன் என்ற அந்த உணர்வு இல்லாம அந்த அளவுக்கு போய்கொண்டு இருக்குது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான மக்களாக இருக்கலாம், தன்னுடைய மனைவியாக இருக்கலாம், மனைவியுடைய நனவுகளை பாருங்க, நனவுகளை பாராட்டுங்க, கெடுதிகளை பார்க்காதீங்க, கெடுதிகளை கண்டும் காணாமலும் இருங்க, ஏதாவது தவறு நடந்தாலும் அதற்கு வேறு அர்த்தங்களை கொடுங்க. மனுஷன் தானே தவறு நடக்கும், நாங்க யாரும் மலக்குமார்களோ நபிமார்களோ அல்ல. மனிதனால தவறுகள், தப்புகள், பாவங்கள், குற்றங்கள் நடக்கலாம். அந்த தவறுகள் நடந்து அந்த தவறை உடனடியா மன்னிக்கணும். மன்னிப்பு கேட்பதும் ஒரு முறை, மன்னிப்பு கொடுப்பதும் மிக முக்கியமான முறை. நான் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன் என்றால் ஆகப்பெரிய அழிவு, ஆகப்பெரிய மிகப்பெரிய நஷ்டம், நான் தன்னுடைய பாவத்தில பிடிவாதமாக இருப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று விஷயம், சலாசுன் முன்ஜியாத்துன் ஓ சலாசுன் முஹ்லிகாத்துன், மூன்று விடயம் மனிதனை ஈடேற்றத்துல வெற்றியில கொண்டு போய் சேர்த்து விடும். ஓ சலாசுன் முஹ்லிகாத்துன், இன்னும் மூன்று விடயம் மனிதனை அழிவில பாவத்துல கொண்டு போய் சேர்த்து விடும். அதுலதான் ஒன்று ஹவன் முத்தபவுன், தன்னுடைய ஆசை தன்னுடைய விருப்பம் சொல்ற எல்லாத்தையுமே செய்யறது, தன்னுடைய உள்ளத்துல என்னென்ன யோசனைகள் சிந்தனைகள் வருதோ அது எல்லாத்தையும் செஞ்சு பார்ப்பது. கஞ்சத்தனம், நல்ல விஷயங்களுக்கு செய்வதற்கு அவசரமா முந்திரல்ல, ஏதாவது மத்த மத்த விடயங்கள் வந்து அவசரமா செலவழிக்கிற, நல்ல விடயங்கள் வந்து அதை பிற்படுத்துற, தாமதிக்கிற. மூணாவது, ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தை சரி என்று நினைப்பது, தன்னுடைய அபிப்பிராயம் தான் சரி என்று நினைப்பது, இதுதான் ஆக பயங்கரமானது. ஆனா அல்லாஹ் மன்னிக்கணும், இன்னைக்கு எங்கள்கிட்டயும் அது வந்துருச்சு, இஸ்லாமியர்கள்ட்ட வந்துருச்சு, நான் சொல்லிட்டேன், நான் முடிவெடுத்துட்டேன், என்னுடைய முடிவு மாத்தேலா. சில ஆண்களும் சொல்லுவாங்க, சில பெண்களும் சொல்லுவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது அதாவது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், என்னுடைய முடிவை மாத்தேலாது. ஹதரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறு செய்யாதவர்கள். நபி அவர்களால தவறு செய்ய இயலாயே, அவங்க மஹ்சூம், பாவங்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அந்த மஹ்சூமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சில உலக விடயங்களை சஹாபாக்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வாங்க. அதுல ஏதாவது முன்ன பின்ன நடந்தா நபி அவர்களே வாபஸ் வாங்கிக்கிறாங்க. இன்னைக்கு வாபஸ் வாங்குறது என்னமோ சின்னத்தனம் மாதிரி, நாங்க மன்னிப்பு கேட்கறது என்னமோ கண்ணிய குறைவு கௌரவ குறைவு மாதிரி, நாங்க பணிய பணிய அல்லாஹ் உயர்த்துவான். இஸ்லாத்துல போதிக்கப்படுற மாதிரி உலகத்துல வேற எந்த மதங்களிலேயும் இந்த அளவுக்கு போதிக்கப்படுறது இல்ல. நபி அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனத்து மக்கள் அந்த பேரீச்ச மரங்களுக்கு மகரந்த சேர்க்கை செய்து கொண்டிருந்தார்கள். நபி அவங்க கேட்டாங்க, என்ன செய்வீங்க? இல்ல, நாங்க இந்த மகரந்த சேர்க்க ஆண் இன மரத்தையும் பெண் இன மரத்தையும் நாங்க அதை பட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து செஞ்சா அதுல அவசரமாக கூடுதலாக விளைச்சல் வரும். அப்படி செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் என்ன நினைக்கிறேன், இப்படி செய்யறதுனால பெரிய விளைச்சல் ஒன்றும் வராது. அப்ப அந்த வருஷம் சஹாபாக்கள் வளம மாதிரி விட்டாங்க, மகரந்த சேர்க்கை செய்யல. அன்று வளமைக்கு மாற்றமாக அந்த வருடம் விளைச்சல் குறைவாக வருது. நபி அவர்கள்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு காலமும் நாங்க மகரந்த சேர்க்கை செய்து கொண்டிருந்தோம், ஆனா இப்ப நீங்க சொன்னதுனால இந்த வருஷம் நாங்க நிப்பாட்டி விட்டோம், எங்கட வருமானத்துல விளைச்சல்ல குறைவு ஏற்பட்டது என்று சொன்னவுடன் நபி அவங்க என்ன சொன்னாங்க, நான் என்ன சொல்றேனோ செய்யுங்க, விளைச்சல் கூடுதோ குறைவோ என்னுடைய பேச்சுக்கு மாற்ற செய்யவான நபி அவங்க சொல்லல. நபி அவர்கள் எவ்வளவு அழகான முறையில் என்ன சொன்னாங்க, அந்தும் அழமும் ஒரு துணியாக்கும், அவங்களோட உலகத்துடைய விஷயங்களை என்ன விட நீங்க தாப்பா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, என்ன விட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் கூட நீங்க அதுல தான் ஈடுபடுறீங்க. இதை அமர்த்துக்கும் விஷயம் உங்களுடைய தீனுடைய விஷயத்துல நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா முழுக்க முழுக்க எடுத்துக் கொள்ளுங்க.
www.acmyc.com
நான் துனியாவுடைய ஏதாவது ஒரு விடயத்தை சொன்னாக்கும் உங்களை துனியாவுடைய விடயம் என்ன விட நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. என்ன நபி அவங்க பிடிவாதம் பிடிச்சாங்களா? நான் சொன்னேன் நீங்க செஞ்சுத்தான் ஆகணும் சொன்னாங்களா? அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை விட வேகம், நாங்க ஒரு அவங்களுடைய ஒரு வேகத்தை தான் கேள்விப்படுறது. ஏதாவது நபியுடைய சமூகத்துல நடந்தா உடனடியா நிற்பாங்க, யார சூழலா அனுமதித்தாங்க, அவருடைய கருத்தை விட்டுறேன் தலையை விட்டுறேன். நபியுடைய காலத்துல ஒரு சஹாபி இருந்தாரு, ஹாசிப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் மிக முக்கியமான ஒரு சஹாபி, திடீர்ந்து முக்கிய முஸ்லீம்களுடைய முக்கியமான இன்ஃபர்மேஷனை செய்திகளை மெசேஜ்களை மக்காவுக்கு சொல்லி அனுப்பிட்டாரு. இந்த செய்தி நபி அவர்களுக்கு எப்படியோ கேள்விப்பட்டிருச்சு. நம்முடைய சில ரகசிய மெசேஜ செய்திகளை மக்காவுக்கு அனுப்பிட்டாரு. நபி அவங்க ஹாசிப கூப்பிட்டாங்க, ஹாசிப் இந்த ஆல்ரெடி அவர் ஒரு பெண்ணிட்ட கொடுத்துதான் இந்த லெட்டர் அனுப்பி வச்சாங்க. புகாரிலவார் ஒரு நீளமான ரிவாயத். நபி அவர்கள் ஹதரத் அலி அதே மாதிரி இன்னும் ரெண்டு சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க மதீனாவுக்கு இந்த மக்காவுக்கு போங்க, என்ற ஒரு இடம் ஒன்று வரும், ஒரு பெரிய மரங்கள் நிறைந்த ஒரு இடம், அங்க போய் பாருங்க, ஒரு பெண் இருப்பா, அந்த பெண்ணத்தில் இந்த ஹாசிப் அனுப்பிய லெட்டர் இருக்கும், அந்த லெட்டரை எடுத்து கொண்டு வாங்க. அதற்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு வேகமா செல்கிறார்கள். நபி அவர்கள் சொன்ன அதே இடத்துல அந்த பெண் நின்று கொண்டிருந்தால் சொன்னாங்க, தாங்க லெட்டர். ஆரம்பத்தில் அந்த பெண் போய் சொன்னால், எங்கள்கிட்ட லெட்டர் இல்ல. அதற்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பெண்ணே லெட்டரை தாரீங்களா, அல்லது நாங்களே லெட்டரை பறிச்சு எடுக்கவாண்டு பயமுறுத்தியதோடு தன்னுடைய கொண்டைக்குள்ள மறைத்து வைத்திருந்த அந்த லெட்டரை ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட அந்த பெண் கொடுக்க அந்த லெட்டர் எடுத்துக்கொண்டு நேரா மதீனாவுக்கு வராங்க. வந்து பார்த்தா அதுல சில முஸ்லீம்களுடைய ரகசியமான சில முக்கியமான செய்திகள் அந்த லெட்டர்ல எழுதப்பட்டிருக்குது. மக்கள் உள்ள முஷ்ரிக்கீன்களுக்கு இந்த செய்தியை அனுப்புறாரு. ஹாசிபா கூப்பிட்டு நபி அவங்க கேட்டாங்க, ஹாசிப் என்ன செய்தி, என்ன இப்படி செஞ்சிருக்கிறீங்க? யார சூழல் அவசரப்படாதீங்க, உங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய காணி பூமி சொத்து செல்வம் எல்லாம் மக்கள் இருக்குது. அதை கொஞ்சம் கவனிக்க பார்க்கறதுக்கு நண்பர்கள் கூட்டாளிமார்கள் உறுப்பினர்கள் ஃபெமிலி நண்பர்கள் இருக்கிறாங்க. எனக்கு என்னுடைய ஃபெமிலி நண்பர்கள் யாரும் மக்காவுல இல்ல. என்னுடைய ஒரு காணி பூமி சொத்து இருக்குது, அதை கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்ளணும். மக்கள் உள்ள சில முஸ்லிம்களோட சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களோட நான் உறவு வச்சிருக்கிறேன். நான் சில நேரங்களில் இந்த மாதிரி எனக்கு தவறா படாத சில செய்திகளை மட்டும் அவங்கள்ட்ட நான் சொல்றேன். எங்க என்னுடைய சொத்தை பாதுகாக்கணும் என்பதனாலே தவிர வேற எந்த தவறான எண்ணமும் எனக்கு இல்ல. நீங்க அவசரப்படாதீங்க, யார சூழல்தான், நான் இஸ்லாத்தை பத்தி எந்த செய்தியும் சொல்லல. வெளிரங்கத்துல பார்த்தா இவர் என்ன ராஜ துரோகம் முஸ்லிம்களுடைய செய்திய காபிர்களுக்கு முஸ்லிம்களுக்கு அறிவிச்சிட்டாரு. அந்த நேரத்துல தான் ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு வேகமா நிக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ் தஅனி அப்ரி பஹாதல் முனாஃபிக் அனுமதித்தாங்க, இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை வெட்டிட்டேன், இவருடைய தலையை வெட்டிட்டேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, இந்த இடத்துல அவரு ஒரு தவறு செய்த மாதிரி தான் விளங்குது. நபியர்கள் எப்படி தவற மறைக்கிறாங்க பாருங்க. இந்த உலகத்துல பல இடங்கள்ல நடக்கிறது, சில வேலை வீடுகள்ல நிறுவனங்கள்லயும் நடக்கிறது. யாராவது ஒரு ஆள் ஒரு தவறு செய்ததாக அங்க உறுதியான அவரை கூப்பிடுறது. அந்த தவறை கண்டவங்களுக்கு வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க, நீங்க கண்டீங்களா பாத்தீங்களா எந்த நேரம் எந்த சந்தர்ப்பம் யாரோட எவரோட இதெல்லாம் விசாரிச்சு அவர் இன்னும் கேவலப்பட்டு போவாரு. விசாரிக்கிறதுனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபாக்களுடைய தர்பியாவ சஹாபாக்களுக்கு எப்படி தர்பியா கொடுத்தாங்க, தவறு செய்ததாக வந்து பொறுப்பாகிருச்சு உறுதியாகிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தவறை எப்படி மறைக்கிறாங்க, உமர் இன்னஹு கத் ஷஹித பத்ரன். உமர் உங்களுக்கு தெரியாத அவர் பத்ரன கலந்திருக்கிறாரு, பத்ர யுத்தத்துல கலந்து கொண்டிருக்கிறாரு. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி விட்டான், வலக்கத் அஃபா அன்ஹும், அவர்களை அல்லாஹ்வே மன்னித்து விட்டான். பத்ர யுத்தத்துல கலந்து கொண்ட பத்ர சஹாபாக்கள் அல்லாஹ் மன்னித்ததற்கு பின்னால உமர் நீங்க என்ன சந்திக்க போறீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நலவுகளைத்தான் முன்வைத்தார்களே தவிர அவங்க செய்த அந்த பாவத்தை அந்த தவற அதை ஆராயணும், அதை விசாரிக்கணும், அதுக்கு ஒரு குரூப் போடணும், அடுத்த இன்னொரு கட்டத்துல வாங்காது. அப்படி எங்கட காலத்தில் நடக்கிற மாதிரி செய்யல. இதே மாதிரிதான் ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு இப்படி நாங்க சொன்னோம். நபி அவர்களும் மகரந்த ஷேக்கே செய்தத நபி அவர்கள் சரி அப்படின்னா நீங்க உங்களுக்கு பற்ற மாதிரி செய்யுங்க. ஹதரத் உமரிபுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு வேகமானவர், ஆனா ஹக்குக்கு முன்னால ரொம்ப அமைதியானவர். ஹதரத் உமருக்கு சொல்லுவாங்க, கான வக்காபன் இந்த கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய கிதாபுக்கு முன்னால சரண்டாயிடுவாங்க. ஹதரத் உமர் ரதியல்லாஹு குரானுடைய ஒரு உத்தரவு குரானுடைய ஒரு கட்டளை இல்ல, அதுக்கு மேல ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு போக மாட்டாங்க. அவர் வேகமானவர் தான், ஆனால் அந்த வேகமானத்தை தன்னுடைய சுய கௌரவத்திற்காக தன்னுடைய உயர்வுக்காக பாவிக்கிறல்ல. வேகத்தை பாவித்தது அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்கணும், ஹக்கு மேலோங்கணும், ஹக்கு உயரணும் என்பதனால. ஒரு தடவு ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பயானுடைய இடையில சொன்னாங்க, லா துஹாலு ஃபீ முஹூரின் நிசா, என்னுடைய காலத்துல பெண்களுக்கு கொடுக்கிற மகர ரொம்ப அதிகமாக்கிட்டாங்க, அதனால பெண்களுக்கு கொடுக்கிற மகர கொஞ்சம் மட்டிருங்க, கட்டுப்படுத்தி கொடுங்க, இல்லை நிதி ரொம்ப அதிகமாக மகர் கொடுக்காதீங்கன்னு சொன்ன உடன் அந்த சபையிலிருந்து ஒரு பெண்மணி எழும்பினாங்க. ஒரு பெண்மணி ரதியல்லாஹு அன்ஹா எழும்பி கேட்டாங்க, யா அமீரல் முஃமினீன் அவர்களே அல்லாஹ் எங்களுக்கு தருவதற்கு விருப்பம், அல்லாஹ் எங்களுக்கு வாரி வாரி வணங்க சொல்கின்றான், ஆனா உங்களுக்கு இஷ்டம் இல்ல போல, உங்களுக்கு விருப்பம் இல்ல போல. அதற்கு மறதி அல்லாஹ் வாழ்வு கேட்டாங்க, என்னத்தா என்ன சொல்ல வாரீங்க? இப்ப அந்த பெண்மணி குரானுடைய ஒரு ஆயத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றார். குரானுடைய ஒரு ஆயத்தை அந்த பெண் ஓதுகின்றால், குரான்ல வருது, ஓ ஆதீதும் யஸ்தாஹுன்ன தாரன் ஃபலா தஹுது மின்ஹு ஷைஆ, உங்களோட மனைவிமார்களுக்கு பெரிய ஒரு பொற்குவியலை நீங்க மகராக கொடுத்தாலும் அதிலிருந்து எதையுமே எடுத்துடாதீங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ் கூறுகின்றான் பெரிய ஒரு பொற்குவியலை கொடுத்தாலும் எடுக்காதீங்க, உமர் நீங்க குறைக்க சொல்றீங்களே உமர் என்று சொன்னவுடன் ஹதரத் உமர் ரதி அல்லாஹு அன்ஹு பகிரங்கமாக அந்த ஷபீர் என்ன சொன்னாங்க, அஃபாபத் இம்ரா வஅஹ்தா உமர், இந்த பெண் சரியாக சொல்லிவிட்டால் உமர் நான் பிழை செய்து விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன். ஒரு சிலருக்கு தவறு என்று ஏற்றுக்கொள்வது கூட வெட்கம், தோல்வியை ஏற்றுக்கொள்ள வெட்கம். அதனால் என்ன சொல்லுவாங்க, வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாங்களாம். சில இடங்களில் சொல்றதானே தோத்துட்டாங்கன்னு சொல்றது, அதுவும் வெட்கம். அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தமா சொன்னாங்க, அஸாபத் இம்ரா வஅஹ்தா உமர், இந்த பெண் அவள் சொன்னது நூற்றுக்கு நூறு சரி, நான் தவறு செய்து விட்டேன். தன்னை பார்த்து கூறுகின்றார்கள், குல்லுன் நாசி அஃகஹு மின்கா யா உமர். உமர் நீங்க உங்களை பெரிய அறிவாளி என்ற நினைக்கிறீங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை விட பெரிய அறிவாளிகள். ஹதரத் உமர் உண்மையில அறிவாளி தான். அவருடைய அபிப்பிராயத்துக்கு தோதுவாக குர்ஆன்ல 10க்கும் மேற்பட்ட ஆயத்துகள் இறங்கி இருக்குது. பூமியில ஒன்றை நினைப்பார்கள், வானத்திலிருந்து அதற்கு தோதுவா வஹீ வரும். அந்த அளவுக்கு அல்லாஹ் அறிவை ஞானத்தை கொடுத்திருந்தான். ஆனா இந்த கட்டத்தில் அவர்களால் ஒரு தவறு நடக்குது, உடனடியாக சொல்லிவிட்டார்கள், நான் தவறு செய்து விட்டேன். இந்த பெண் உண்மை சொல்லிவிட்டால் அவங்க அமீருல் மூமினீன் நினைச்சிருந்த நடவடிக்கை எடுக்கலாம். நீங்க என்ன இந்த சபையில என்ன கேவலப்படுத்திட்டீங்க, என்ன அவமானப்படுத்திட்டீங்க, உங்களுக்கு மான நஷ்டம், நான் வழக்கு போட போகின்றேன், உங்கள்ட்ட இத்தனை மில்லியன் நான் நஷ்டம் கேட்க போகின்றேன், இந்த காலத்துல நடக்கிற மாதிரியா? ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மீரா பெரியார்களே சகோதரர்களே சொன்னார்கள், இந்த பெண் சொன்னது சரி, நான் தான் பிழை செய்து விட்டேன். நாங்க எதை சொல்ல வரோம் என்றா, நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த அந்த அறிவுரை, அந்த பக்குவம், அந்த தருவியா இதுதான். தவறு நடந்தால் தவறை ஏற்றுக்கொள்வோம், மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுப்போம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாராவது மன்னிப்பு கேட்டாங்களா மன்னிப்பு கொடுங்க. என்னுடைய ஹாதிம், என்னுடைய வேலைக்காரன ஒரு நாளைக்கு நான் எத்தனை தடவை மன்னிக்க? நபி அவங்க சொன்னார்கள், தஅஃபு அனில் ஹாதிமிக்குள்ளயோ மின் சபஈன மர்ரா, ஒவ்வொரு நாளும் உங்களோட ஹாதிம 70 தடவை மன்னிங்க. எங்களுக்கு வேலை செய்யற வேலை காரணம் 70 தடவாண்டா, எங்கட வைஃபை நாங்க எத்தனை தடவை மன்னிக்கணும், எங்கட மகனை எத்தனை தடவை மன்னிக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தவறு நடந்தா மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுங்க. அதைத்தான் அல்லாஹுக்காக விருப்பம். உலகத்தில் இன்று நாங்க சில இடங்கள்ல பார்க்கலாம், தவறு நடந்தா தவறை ஏற்றுக்கொள்றதில்ல, மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்கறல்ல, அவருடைய தவறை வேற விதமான விதங்களில அதுக்கு மெருகூட்டி அதை பாவம் தவறு என்று பெருசாக்கி காட்டுற. மீரான பெரியார்களே சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில ஏக காலத்தில் 9 மனைவிமார்களுடன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள் என்றாண்டா, இந்த அழகான பண்போ இந்த குணம். மனைவியையும் நாங்களும் மதிக்கணும், அவர்களும் எங்களை மதிக்கணும். அந்த மதிக்கிறதுன்றது எப்ப வரும், சில நிர்பந்தமான கட்டம். நபி அவர்களை எட்டிக்காப்புல இருக்கிறாங்க, அதுல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்து பேசிவிட்டு வீட்டுக்கு போக பாக்குறாங்க. எட்டிக்கா அந்த நேரத்துல கூட எட்டிக்காப்ப விட்டுட்டு நபி அவர்களே தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு போறாங்க வீடு வரைக்கும். மேலே கூட தனி அனுப்ப கூடாது, போற வழியில் இடையில ஒரு நாள் சந்திக்கிறாரு. அவர் நபிக்கு சலாம் மாத்திரம்தான் கூறுகின்றார். நபி அவர்கள் பதில் சொன்னதோட சொல்றாங்க, ஹாதிஹி சஃபியா ஜௌஜதி, இது என்னுடைய மனைவி சஃபியா. அவர் கேட்கிறார், யார சூழல்லாம் உங்களோட எனக்கு சந்தேகமா, யார சூழல்லாம் என்ன நீங்க உங்களோட மனைவின்னு சொல்றீங்க, சஃபியான்னு சொல்றீங்க. நபி அவங்க சொன்னாங்க, இன்ன ஷைத்தான் ஏஜினி மினல் இன்சானி மஜரத்தம், மனிதனுடைய இரத்தம் ஓடக்கூடிய இரத்த நாளங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான். சில நேரம் ஒரு உள்ளத்துல வரலாமே, நபி அவங்க இது யாரோட போறாங்காண்டு, அதனால அந்த சந்தேகம் கூட வந்துவிடக்கூடாது. இது என்னுடைய மனைவி, என்ன சந்திக்க வந்தால் அதனால அவளை நான் தனியா விடல, வீடு வரைக்கும் போய் விட்டுட்டு வராங்க. இது மனைவியுடைய மகத்துவம், மனைவியை நபி அவர்கள் மதிக்கிறார்கள் என்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு அடையாளம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால அல்ஹம்துலில்லாஹ் இல்லற வாழ்க்கை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று அவர்களுடைய நபித்தோழர்கள் அதற்கு பின்னால வாழ்ந்த நல்லவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே மாதிரி வாழ்ந்தோம் உண்டா. எங்களை இல்லற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக, மனமாக, இன்பகரமாக, மகிழ்ச்சிகரமாக அமையும். அதற்கு மாற்றமாக இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், இஸ்லாமியர்கள் அல்லாத அல்லது பெரும்பான்மையினர்களில் உள்ளவர்கள் அல்லது மேற்கத்திய நாடுகளில் உள்ளவர்கள் அங்கே நடக்கக்கூடியவைகளை பார்த்துட்டு நானும் அதே மாதிரி என்னுடைய மனைவி என்ன மதிக்கணும், என்ன வரவேற்கணும், அப்படி இப்படி ஒவ்வொரு காட்சிகளை பார்த்து கற்பனை செய்து ஒரு சில ஆண்கள் நினைக்கிறாங்க என்னுடைய மனைவி என்னோட இப்படி இருக்கணும் என்று கற்பனை செய்து போனா அது தன் கஷ்டம். தீன விளங்காம, அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை விளங்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய நபித்தோழர்களும் வாழ்ந்த முறையை விளங்காம யாரோ எவரோ எப்படி எப்படியோ வாழ்ந்தது எல்லாத்தையும் பார்த்து அதை கற்பனை செய்து கொண்டு அப்படி என்னுடைய மனைவி என்னோட நடக்கணும், மனைவி நடக்கணும் என்ற நாங்கள் எதிர்பார்க்கிறது அவ எதிர்பார்க்கிறத நான் செய்யறேனா இல்லையா? அநேகமானவர்கள் அதை நினைக்கிறது இல்ல. அவங்க இப்படி சில எதிர்பார்ப்புகள் எங்கள்கிட்ட வச்சிருப்பாங்களோ, நாங்க அவர்கள்ட்ட எப்படி சில எதிர்பார்ப்புகளை வச்சிருக்கிறோம் அதே மாதிரி அவர்களுடைய உள்ளத்திலே சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதையும் நாங்க இனம் காணணும், அதையும் நாங்க அடையாளம் காணணும், அவங்களோடு உட்கார்ந்து பேசணும், அவர்களோடு பேசுறதுக்கு டைம் கொடுக்கணும், அவர்களோட வீட்டுல நேர காலத்தோட வந்து சேரணும். இன்றைக்குள்ள சேரடங்கள் உள்ள ஆகப்பெரிய பிரச்சனை என்ன, கணவன் டைம் தாராது, இல்ல எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு வாகனம் வேணுமா, அதாவது டிரைவர் வேணுமா, வேறையா தனி வீடு வேணுமா, மாசத்துல வருமானம் தேவை இல்லவே இருக்குது. ஆனா அந்த பெண்மணி சோரா எனக்கு இது ஒன்றும் தேவையில்லை, நீங்க வந்து வீட்டுல என்னோட இருங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நேர காலத்தை செலவழிங்க, என்னோட சேர்ந்து சாப்பிடுங்க, பொண்டாட்டி பிள்ளைகளோடு உட்கார்ந்து சாப்பிடுங்க. எங்களுள்ள சிலர்களுக்கு உள்ள பெரிய ஒரு மிஸ்டேக் தான் என்ன, மனைவிக்கு நேரம் கொடுக்கறல்ல. லீவு நாட்கள் வந்தா நண்பனோட போற, கூட்டாளிமார்களோட போற, ராவ் 12 மணி, ராவ் 1 மணி, ராவ் 2 மணி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னலி ஜௌஜதிக்கு அலைக்க ஹக்கா, ஓ இன்னலி ஐனிக்கு அலைக்க ஹக்கா, ஓ இன்னலி ஜசதிக்கு அலைக்க ஹக்கா. உங்களோட உடம்புக்கும் ஒரு ஹக்கு, உங்களோட மனைவிக்கும் ஒரு ஹக்கு, உங்களோட கண்ணுக்கும் ஒரு ஹக்கு. கண்ணுக்கு தூங்குற நேரத்துல தூங்கவும் செய்யணும். அந்த இப்ப நாங்க பாவிக்கிறோமே மொபைல் போன், அதுவும் ஒரு அளவு லிமிட் பண்ணித்தான் பாவிக்கணும். இன்றைக்கு நிறைய பேர் வாலிபர்கள் 17, 18, 20 வயசுல நிறைய பேர் கண்ணாடியே அதிகமாக கண்ணாடி யூஸ் பண்றாங்க. ஆக ஒரு நாளைக்கு 12 hours, 15 hours அவர் அந்த ஸ்கிரீன பார்த்து கொண்டிருக்கிறாரு. கண் படுதாகும். அல்லா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சிருக்கிறான். கண்ணுக்கு ஒரு லிமிட், எங்கட உடம்புக்கு ஒரு லிமிட், எங்கட உடம்பான வேலை செய்வதற்கும் ஒரு லிமிட். அதனாலதான் மேற்கத்திய நாடுகள் 8 hours தான் வேலை செய்யணும். 56 வயசுல ரிட்டையர் கொடுக்கணும். ஏன் அதற்கு மேல எங்க உடம்பு தாங்காது? இஸ்லாம் கூறி இருக்குது உங்களோட உடம்புக்கு ஒரு ஹக்கு, உங்களோட கண்ணுக்கு ஒரு ஹக்கு, நிரப்பிக்க அழைக்க ஹக்கா, உங்களோட ரப்புக்கும் ஒரு ஹக்கு இருக்குது, அல்லாவுக்கு ஒரு ஹக்கு. மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிற, தீனுக்கு நேரம் கொடுக்கிற, மஸ்ஜித நடக்கிற அமல்கள் நாங்க வந்து கலந்து கொள்ற, மற்றதுக்கெல்லாம் டைம் கொடுப்போம். மஸ்ஜிது வார வார வேகத்திலே ஓடுற. சில நேரத்துல கொஞ்சம் யோசனை வரும், ஒரு சிலர் 15-20 நிமிஷம் செலவழிச்சு வருவாங்க மஸ்ஜிதுக்கு தொழுகிறதுக்கு. ஆனா அவசரமா வார வந்து அவசரமா தொழுதுட்டு போற, நீங்க 20 நிமிஷமா தயாரானீங்க, ஆனா உன தொழுகை ஆறுதலா தொழுங்களேன். ஒரு 10-15 நிமிஷம் அவசரம் இல்லாம அமைதியா தொழுங்களே. ஆனா இது யாரும் யோசிக்கிறேன், வந்து அச்சு தக்பீர் கட்டி அச்சு சனம் கொடுத்ததாச்சு பாக்கி கொண்டு போறது தான். நான் 15-20 நிமிஷம் வருகைக்கும் போவதற்கும் கொடுக்கிறேன், ஆனா நான் தொழுகைக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தேன்? அந்த தொழுகையின் மூலமாக எனக்கு அமைதி ஏற்படுதா, நிம்மதி ஏற்படுதா? நபியவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை, அதர் பிலாலை கூப்பிட்டு சொல்லுவாங்க, யா பிலால் அரிஹனா பிஸ்ஸலா, பிலால் தொழுகையை கொண்டு ராகத்தை தாங்க. அப்படின்னா என்ன, நபியவர்களுக்கு பிரச்சனை என்றா தொழுகையில நுழைவதின் மூலமாக ராகத் கிடைக்கும். ஆனா அல்லாஹ் மன்னிக்கணும், இன்னைக்கு ஒரு சிலர் தொழுகையிலிருந்து வெளியாகிறதின் மூலமா தான் ராகத். அது எப்படி விளங்குதுன்னு சில வேலை இமாம் கொஞ்சம் பெரிய சூறாவ ஓதுறாரு, கொஞ்சம் அண்டைக்கு தொழுக நீட்டிட்டாருண்டா வெளியில வந்து பேசுவாங்க, இது என்ன இப்படி நீட்டாரு, இது என்ன இப்படி பெரிய சூறாவ ஓதுறாங்க. அப்ப தொழுகையில ராகத்தில் தான் நீச்ச நீச்ச கல்புல ராகத், அதுல ஆர்வம் அதுல சந்தோஷம் வரணும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஹதீஸ்ல வருது உங்களுக்கும் ஒரு ஹக்கொண்டு இருக்குது, ரப்போட தனியா உட்கார்ந்து அவனுடைய குரான ஓதுறது, அவனுடைய சிக்கர செய்யறது, அவனுடைய கலாம்ல ஓதுறது, அவனுடைய தீனுடைய சபைகள் அமருது, இது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு நாங்க செய்ய வேண்டிய ஹக். இந்த அடிப்படையில தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குடும்ப வாழ்க்கையை வாழணும் என்று சொன்னார்களோ, சொன்னதோடு மட்டுமல்ல வாழ்ந்து காட்டினாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அந்த முறைப்படி யார் யார் எங்கெங்க வாழ்றாங்களோ, உலகத்துல பெரிசா வசதி இல்ல, வாய்ப்பு இல்ல, சொந்த வீடு வாகனம் ஒன்றும் இல்ல, சின்ன சின்ன குடிச சின்ன வருமானம், ஆனா பாருங்க எப்ப பார்த்தாலும் சந்தோஷம், முகத்தில் ஒரு வகையான செழிப்பு, ஒரு வகையான மலர்ச்சி, புள்ள குட்டிகளை பார்த்து எப்பவுமே செழித்த முகத்தோட. அதற்கு மாத்தமா இன்னும் சிலர் மில்லியன் கணக்கில் மாசம் வருமானம், எப்ப பார்த்தாலும் முகத்தை பாருங்க, ஒரு சந்தோஷம் தெரியுதா, ஒரு செழிப்பு தெரியுதா, ஒரு மகிழ்ச்சி தெரியுதா. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால அல்லாஹ் சொன்ன மாதிரி நபி அவர்கள் வாழ்ந்து காட்டிய மாதிரி நாங்க வாழ்ந்தோம் அண்டா, அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் இன்பத்த சந்தோஷத்தை ஏற்படுத்துவான். அதற்கு மாற்றமா மற்றவர்களை பார்த்து அவர்கள் அப்படி இவர்கள் இப்படி அதை பார்த்து வாழ ஆரம்பித்தோம் அண்டா, அந்த வாழ்க்கையில் இன்பம் கிடைக்காது. சில நேரத்தில் உலகத்திலேயும் பிரச்சனை, ஆகிய அவளை ஈடு செய்ய முடியாத நஷ்டம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அந்த அடிப்படையில திருமணம் இல்லற வாழ்க்கைய வாழ்ந்து காட்டினாங்க. எப்படி நபி அவர்களும் நபித்தோழர்களும் வாழ்ந்து காட்டினார்களோ அதே முறைப்படி நாங்க வாழ்ந்தோம் அண்டா, எங்களை வாழ்க்கையிலே சந்தோஷம் இன்ஷா அல்லாஹ். எங்களை குடும்பம், எங்களை பிறக்கிற குழந்தைகளும் நல்லவர்களாக சாலிஹீன்களாக வளருவாங்க. எந்த அளவுக்கு கணவனும் மனைவியும் தாயும் தந்தையும் தீனோட வருவார்களோ வருவார்களோ அதற்கு தோதுவாதான் குழந்தைகள் பிறக்கும். அந்த அடிப்படையில் இங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு மாப்பிள்ளையும் மாஷா அல்லாஹ் ரெண்டு பேருமே ஆளுங்களாக இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஹாபிஸ் தானே மாஷா அல்லாஹ், ரெண்டு பேரும் ஹாபிஸ்கள், ரெண்டு பேரும் ஆலிம்கள். இந்த நாட்டில் ஓதி அதுக்கு பின்னால சவுத் ஆப்பிரிக்கால போய் ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹ் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் பங்கு, அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் பெரிய ஒரு பங்கு. இதன் மூலம் நாங்க பார்க்கலாம் அல்லாஹ் வாழ்க்கையில சந்தோஷத்தை செழிப்ப அவர்களுக்கு கிடைக்கிற புள்ள எப்படி கணவன் எப்படி மனைவி இருப்பாங்களோ அதே மாதிரிதான் புள்ள குட்டிகள். எங்களுக்கு முன்னால் ஆகப்பெரிய சவால், என்னுடைய புள்ளைய நான் இப்படி வளர்ப்பேன், என்னுடைய மகளை வளர்த்து ஆளாக்குவேன். நாங்க புள்ளக்கள் நல்லா வளரணும்டா, முதல்ல நான் நல்லா அல்லாவுக்கு முன்னால நல்லவனாக இருக்கும். மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை. ரப்புக்கு முன்னால அல்லாவுக்கு முன்னால நான் நல்லவன், அல்லாவுக்கு முன்னால நான் சுத்தமானவன், நான் பரிசுத்தமானவன். நாங்க நல்லவர்களாக இருந்தா எங்களை குழந்தைகளும் இன்ஷா அல்லாஹ் நல்லவர்கள், அவர்களை கிடைக்கிற எங்களுடைய பேர குழந்தைகள் அதை விட நல்லவர்களாக வருவாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாங்க வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அப்போ இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மன ரெண்டு மனவாளர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த இரண்டு குடும்பங்களையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. ஒற்றுமையையும் சந்தோஷத்தையும் மேற்படுத்தி வைப்பானாக. நல்ல சாலிஹான செல்வ குழந்தைகளை, குழந்தை பாக்கியங்களை அல்லாஹ் கொடுப்பானாக. இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் புரிஞ்சிக் கொள்வானாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் சுருக்கத்தை தந்துள்வானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.